بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானுடைய முக்கியமான பகுதியான கடைசி பத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் கடந்த 19-20 நாட்களாக இஸ்லாத்தின் பல்வேறு வரலாறுகளை கேட்டும் தெரிந்தும் வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவ அமைப்பு, அங்க அவயங்களுடைய அழகு, அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், இவற்றையெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடராக இன்றும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடை அணியும் முறை, செருப்பு அணியும் முறை, அவர்கள் அணிந்திருந்த மோதிரம், தலைப்பாகை, அவர்கள் எப்படி ஒரு சபையில் உட்கார்ந்தால் எப்படி உட்கார்வார்கள், எப்படி உணவு அருந்துவார்கள், அவருடைய உணவு பெரும்பாலும் என்ன உணவாக இருந்தன என்பதை பற்றி எல்லாம் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அதில் குறிப்பாக ஆரம்பமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களுக்கு சுர்மா விடக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். சுர்மா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்தஹிலு பில் உஸ்முதி ஃபின்னஹு யஜ்ருல் பஸர். உஸ்முதி என்பது ஒரு விதமான கருப்பு கல். அந்த கருப்பு கல்லை கொண்டு உங்களுடைய கண்களுக்கு சுர்மா இடுங்கள், ஏனென்றால் அது உங்களுடைய பார்வையை கூர்மையாகவும் உங்களுடைய இமைகளின் முடிகளை வளரச் செய்யக்கூடியதாகவும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமைகளுடைய முடி வளர்றதுனால என்ன பிரயோஜனம் பார்த்தோம்னா, சகோதரர்களே, இமை என்பதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக, கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இமைகளை கொடுத்திருக்கின்றான். அந்த இமைகள் இருக்கக்கூடிய, குறிப்பாக அந்த இமைகள் உள்ள முடி இருக்கின்றது, அது கண்களில் இருக்கக்கூடிய தூசிகள் அல்லது கண்களில் இருக்கக்கூடிய துரும்பு போன்றவற்றை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அஸ்முதி என்பது ஒரு விதமான கல், அந்த கருப்பு கல் பார்க்கலாம். இப்ப கூட மக்கள் அந்த கல் கிடைக்கும், அதை தேய்த்து அதை வைத்து சுருமாயிடுவார்கள், அல்லது அதை அரைத்து வைத்துக் கொள்வார்கள், அதை வைத்து சுருமாயிடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த உஸ்முத் என்ற உஸ்முல் அது அஸ்முத், அந்த கல்லை வைத்து நீங்கள் சுருமாயிடுங்கள், அது உங்களுடைய பார்வையை கூர்மையாக்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் இமைகளின் முடிகளை நல்ல அடர்த்தியாக வளர்க்கக்கூடியதாகவும் அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதற்கு இப்ப அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருமாயிடுவதற்கென்றே ஒரு தனி கூடு வைத்திருப்பார்கள், அதை வைத்து தினமும் இரவிலே படுக்கும் பொழுது தங்களுடைய வலது கண்களுக்கு 3 முறையும் இடது கண்களுக்கு 3 முறையும் சுருமாவிட்டுத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுப்பார்கள் அப்படின்னு இப்ன அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆக சுருமாயிடுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அந்த சுருமாவை இரவிலே தான் இட வேண்டும். சில பேர் பார்ப்போம், காலையில குளிச்சுட்டு கிளம்பும் போது சுருமா போட்டு கிளம்புவாங்க, அதே மாதிரி பெருநாள் தொலைக்கு வரும்போது ஜும்மா வரும்போது சுருமா போட்டு வருவாங்க. ஜும்மாவுக்கு சுருமா போடுவதோ பெருநாள் தொலைக்கு சுருமா இடுவதோ சுண்ணத்தல்ல. ஜும்மாவுக்கும் பெருநாள் தொலைக்கும் அத்தர் போடுவதான் சுண்ணத்து. அத்தரை போட்டு தனி வளர தனி ஒரு டாபிக் இருக்குது, அபிஸ்லாத்தில் அத்தருடைய முறை என்ன அப்படின்னு சொல்லி. ஆக இந்த சுருமா என்பது அது இரவிலே படுக்கும் பொழுதே கண்களிலே போடக்கூடியது, அதை வலது கண்ணிலே 3 முறையும் இடது கண்ணிலே 3 முறையும் போடுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்பதாக ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சுருமாவை இரவிலே இடுவது சுன்னத்து. அப்படி இரவிலே இடுவது மூலமாக ஒண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் நடைமுறையாயிடுது, அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய அந்த குணமும் அந்த சுருமாவின் மூலமாக கிடைத்துவிடும் அப்படிங்கிறது சுருமாவிலே தெரியுது. இந்த சுன்னத்திற்குதே இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடைமுறை. இது ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே இந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணலாம். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான சுன்னத்துகள்ல ஒண்ணு. அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆடை அணியக்கூடிய முறை, ஆடை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானும் என்ன ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அஹப்பு சியாமி இளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கமீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக பிரியமான ஆடை கமீஸ் என்ற ஆடை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிரியமான ஆடை எந்த ஆடைனா கமீஸ் சொல்லக்கூடிய ஆடை தான். கண்மணி நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த கமீஸ்னா என்ன, அது எத்தகைய ஆடை அப்படின்னா, இன்னைக்கு சகோதரர்ல இந்த கமீஸ் என்ற ஆடைக்கு சட்டை என்று மொழிபெயர்க்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அரபியனுடைய இதை எடுத்து, முன்ஜித் என்று சொல்லக்கூடிய டிக்ஷனரி எடுத்து, அரபியனுடைய டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா, கமீஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம புழங்கக்கூடிய சட்டையை மாதிரி ஒரு காலர் வச்சு, ரெண்டு கை வச்சு, நடுவில் ஓபன் வச்சு, அதுல பட்டன் வச்சு, அந்த ஷர்ட்டுடைய மாடலை போட்டு இதான் கமீஸ் அப்படின்னு போடுவாங்க. இன்றைய புழக்கத்திலே கமீஸ் என்பதற்கு சட்டை என்று பொருள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஆடை கமீஸ் ஆடை என்ற ஹதீஸ்ல வருது. இது பெரும்பாலான ஹதீஸ்கள்ல வருது. ஆனால் அந்த கமீஸுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, அது இன்ஷா அல்லாஹ் பின்னாடி விளக்கத்துல வருது. ஆனா இன்னைக்கு கமீஸுக்கு சட்டைன்னு அர்த்தம் வைக்கிற பாருங்க, அப்படி அர்த்தம் வச்சா சில விபரீதங்கள் முடிவு ஏற்பட்டுவிடும். சமீபத்தில் ஒரு ஆள் திடீர்னு இந்த வருஷம் புது புது வகையா வரும்ல, அவர் புதுசா திடீர்னு போன ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் ஒன்று சொன்னாரு, தொழும் போது ஜட்டி போட்டு தொழுவலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறீங்களா? தொழும் பொழுது ஜட்டி போட்டு தொழுவலாம் அப்படின்னு சட்டம் ஒன்று சொன்னாரு. அந்த ஜட்டி போட்டு தொழுவலாங்கிற அந்த சட்டம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஹதீஸுக்கு அர்த்தம் பாக்குறாரு. அந்த ஹதீஸ்ல வந்து ஜுர்வுத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அதான் சஹாபாக்கள் ஜுர்வுத் என்ற ஆடை அணிந்து தொழுதிருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த ஜுருவுதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தெரியாம என்ன பண்ற, டிக்ஷனரி எடுத்து பார்த்திருக்காரு. டிக்ஷனரியில அந்த ஜுருவுதுங்கிற என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு ஆஃப் ட்ரௌசர், ஜட்டி இல்ல ஆஃப் ட்ரௌசர் இருக்குது இல்லையா, அந்த ஆஃப் ட்ரௌசர் படத்தை போட்டு இதுதான் ஜுருவுது அப்படின்னு போட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஜுருவுது ஆடைக்கு வந்து இன்னைக்கு டிக்ஷனரியை பார்த்து ட்ரௌசரு, அப்போ ட்ரௌசர் போட்டு சஹாபாக்க தொழுதுருக்குறாங்க, ஆகவே நாம என்ன பண்ணலாம், ட்ரௌசர் போட்டு தொழுவலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலாவது ஓரளவு தான் விபரீதம் ஏற்பட்டிருக்கும். அங்க என்ன பண்ணாரு, தன்னுடைய அந்த சுய புத்தியை, அந்த பைத்தியகாரத்தனமான புத்தியை என்ன பண்ணாரு, உள்ள கொண்டு போய் நுழைச்சாரு. நுழைச்சு என்ன பண்ணாரு, ட்ரௌசர் போட்டால் தொடை தெரியும், இது அவருடைய அறிவு, ட்ரௌசர் போட்டால் தொடை தெரியும். அப்ப எப்ப தொழும் பொழுது தொடை தெரிந்தால் பரவாயில்லை, தொடை தெரியும் அளவுக்கு சகாபாத்தை தொழுதிருக்கிறார்களோ அப்ப ஜட்டி போட்டு தொழுவலாம். ஏன்னா அப்போ என்ன தெரியும், மர்மஸ்தானம் மறைக்கப்பட்டு தொலை தெரியும், அதனால ஜட்டி போட்டு தொழுவலாம்னு சொல்லி என்ன பண்றாரு, பைத்தியகாரத்தனமான ஃபத்வா கொடுத்தாரு. அது பெரிய பிரச்சனையாச்சு எல்லாம் நமக்கு தெரியும். எதனால ஏற்பட்டுச்சுன்னா, இந்த ஜுருவுத் என்ற இந்த அரபி வார்த்தைக்கு இன்னைக்கு டிக்ஷனரியை பார்த்து அதுல ட்ரௌசர் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, சில பேர்லாம் கிண்டல் பண்ணாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தா, தமிழ்நாடு ட்ரௌசர் ஜமாத்தா அப்படின்னு சொல்லலாம் கிண்டல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு என்ன ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு அந்த ட்ரௌசர் ஃபத்வா. ஹயர் எதனால வந்துச்சுன்னா, இன்னைக்கு உள்ள டிக்ஷனரியில பார்த்து அதை வந்து அர்த்தம் கண்டுபிடிச்சதுனால. ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு காலத்துல தான் நம்ம அரபியில, பழைய அரபியில லபன் ஹலீப் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குது. லெபன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயும் சரி, அதே மாதிரி குர்ஆன்லயும் சரி, லெபன்ங்கிற வார்த்தை வருது. இந்த லெபன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பால் அர்த்தம். லெபன்ங்கிற வார்த்தைக்கு பால் சொல்லி அர்த்தம். ஹலீப்ங்கிற வார்த்தைக்கு தயிர்னு அர்த்தம். ஹதீஸ்கள்ல வருது ஹலீப்ங்கிற வார்த்தை தயிர்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு அரபி மக்களுக்கு மத்தியில நேர் மாற்றமா புழங்கப்படுது. லெபன் அப்படின்னு சொன்னா தயிர், ஹலீப் அப்படின்னு சொன்னா பால். லபன் அப்படின்னு சொன்னா தயிர் இன்னைக்கு, ஹலீப் அப்படின்னு சொன்னா பால். ஆனா பெருமானா சல்லல்லாஹு காலத்திலே குர்ஆன்லயும் லபன் சொன்னா பால், ஹலீப்னு சொன்னா தயிர். அப்ப இன்னைக்கு நாம ஹதீஸ்கள்ல லபன்ங்கிற வார்த்தை வந்தா, இன்னைக்கு டிக்ஷனரியில நீங்க லபன் வார்த்தை கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க, தயிர் அர்த்தம் கொடுப்பாங்க. ஆனா அந்த அர்த்தத்தில் இருக்க முடியுமா, பெருமானா சல்லல்லாஹு காலத்துல லபனுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதை நம்ம இப்ப எடுக்க முடியும். ஹதீஸ்கள்ல இப்ப லபன் வந்துச்சுட்டாக்கா, நம்ம நபி ஸல்லல்லாஹு காலத்துல லபனுக்கு என்ன அர்த்தம் அதை எடுக்க முடியும். இன்னைக்கு டிக்ஷனரி பேர பாத்து, ஓ டிக்ஷனரியில வந்து தயிர் வந்துருக்குது, அப்ப ரசூலா தயிர் குடிச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா, பால் குடிச்சாங்கன்னு சொல்ற இடத்துல சொல்ல விளைஞ்சிங்களா. அப்ப இன்னைக்கு வந்து அரபியுடைய புழக்கங்கிறது மாறி போச்சு. அரபியுடைய புழக்கத்துல எப்படி இருக்கு, அதுக்கு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, டிக்ஷனரி எழுதுவாங்க. இவங்க இந்த மாதிரி டிக்ஷனரியை பார்த்து அந்த ஜுருவுதுங்கிற வார்த்தைக்கு, அந்த ஜுருவுதுங்கிற ஜுருவுது என்ற உடை அணிந்து சஹாபாக்கள் தொழுதார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹி காலத்துல அதுக்கு என்ன அர்த்தம், சாபகல் காத்து அதுக்கு என்ன அர்த்தம் அதை பார்க்காம, இப்போ உள்ள டிக்ஷனரியை பார்த்த உடனே ஒரு அரட்டவசர் படத்தை போட்டு இதான் ஜுருவுதுன்னு உடனே போக சாபகல் அரட்டவசர் படம் தொழுதுருக்காங்க. அதுல தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தி என்ன பண்ணாரு, எப்ப அரட்டவசர் போட்டா தொட தெரியுமோ, அப்ப ஜட்டி போட்டாலும் தொட தெரியும், அப்ப பரவாயில்ல ஜட்டி போட்டு தொழுவலாம் அப்படிங்கிற ஒரு பத்துவாவை, பைத்தியகாரத்தனமான பத்துவா கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஹயர் அதே மாதிரிதான் இந்த கமீஸ் என்பதற்கு இன்னைக்கு உள்ள அர்த்தப்படி நீங்க டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா, சட்டை அப்படின்னு சொல்லி டிக்ஷனரி போடுவாங்க. இந்த சட்டை தான் ரசூலுல்லா அணிஞ்சாங்க அப்படின்னா, அப்ப இன்னைக்கு நம்ம ஸ்டைலா போடக்கூடிய ஆஃப் கை ஷர்ட், ஃபுல் கை ஷர்ட், ஃபுல் ஸ்லீவ், ஆஃப் ஸ்லீவ், டி ஷர்ட் எல்லாமே வந்துடும்.
ஷர்ட் அப்படின்னா அதுல டி ஷர்ட் வரும், ஓ ஷர்ட் வரும், எஸ் ஷர்ட் வரும், எல்லா ஷர்ட் வந்துடும் அதுல. அப்ப நரிசலாக டி ஷர்ட் அதிகமா போட்டுருந்தாங்களா? அப்ப டி ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் ரசூலா போட்டுருப்பாங்க. ஏன்னா டி ஷர்ட்டுக்கு வந்து காம்பினேஷனான ட்ரெஸ் என்னதான், காம்பினேஷன் லுக்கி போட்டு டி ஷர்ட் போட்டு நல்லா இருக்காது. அதனால டி ஷர்ட்டுக்கு காம்பினேஷன் ஜீன்ஸ் தான். அப்ப நரிசலா ஜீன்ஸ்ல டி ஷர்ட் சுத்தி இருந்தாங்க அப்படின்னு இவர் பத்துவா கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால கமீஸ் என்ற வார்த்தை பெருமானா சல்லல்லாஹு கமீஸ் என்ற உடையை அணிந்திருக்கிறார்கள், அது ரொம்ப விரும்பி அணிஞ்சிருக்காங்கடா. இந்த கமீஸ் என்ற ஆடைக்கு என்ன அர்த்தம் என்றால் சகோதரர்களே, பெருமானா சல்லல்லாஹு காலத்தில் உள்ள அர்த்தப்படி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு அரபுகள் அணிகிறாங்க பாருங்க, அரபுகள் இன்னைக்கு வந்து அதுல ஆடை, ஆனா அந்த புல் ஆடை இன்னைக்கு அரபிய வந்து ரோட்டை கருத்து மாதிரி கூட்டி அழைவாங்க அப்படி அல்ல. முட்டங்காலுக்கு முட்டங்காலுக்கும் கரணைக்காலுக்கும் நடுவிலே, முட்டங்காலுக்கும் கரணைக்காலுக்கும் நடுவிலே இந்த பகுதிக்கு வந்து சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக் அந்த நிஸ்வு சாக்னு சொல்லுவாங்க, சாக்குடைய பாதி வரை பெருமானஸ் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் முன்பக்கம் அப்படி ஓபனா இருக்கும், முன்பக்கம் ஃபுல்லா ஓபனா இருக்கும். அந்த முன்பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, முள்ளை வைத்து வைத்துக் கொள்வார்கள், முள்ள வச்சு என்ன பண்ணுவாங்க, தச்சுப்பாங்க. இந்த அதே மாதிரி அவங்களுடைய இந்த ஸ்லீவ் இருக்குது பாருங்க, இதை பத்தி அதிசல வருது, பெருமானா சொல்லலாவது ஸ்லீவ் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும், கொஞ்சம் லூசாவும் சில சமயங்கள்ல கொஞ்சம் டைட்டாவும் போட்டுக்கிறாங்க. மத்தபடி கமீஸ் என்பது முழு ஆடை, அந்த முழு ஆடை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஸ்வு சாக் என்று சொல்லக்கூடிய முட்டங்காலுக்கு கீழே கரண்டைக்காலுக்கு மேலே, முட்டங்காலுக்கு கீழே அதாவது முட்டங்கால ஒரு ஜான் இருக்கும், கரண்டைக்கால ஒரு ஜான் மேல இருக்கும். அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமீஸ் அணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையின் கை வந்து மணிக்கட்டு வரல இருக்குங்கிறாங்க, ஆஃப் கேஷாட்டோ அல்லது ஆஃப் ஸ்லீவ் போட மாட்டாங்க, அவங்களுடைய சட்டையுடைய கை வந்து மணிக்கட்டு வரை, மணிக்கட்டு வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சட்டை இருக்கும் சொல்லி அஸ்மா பின்த் அபி பக்ர் ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ரா ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி அறிவிக்கிறாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷர்ட் கமீஸ் அணிஞ்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், நபிசுல்லாஹி அந்த கழுத்து பகுதி இப்படி இந்த பகுதி திறந்து நபிசுல்லாஹி கழுத்து பகுதி பின்னாடி ஓபனா இருந்துச்சு, நான் அந்த கழுத்து பகுதி வழியா கையை விட்டு, நபிசுல்லாஹி கழுத்து பகுதியில கையை விட்டு அவர்களுடைய அந்த நுபுவத்து முத்திரையை நான் தொட்டு பார்த்தேன் அப்படின்னு குர்ரா ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி சொல்றாங்க. அந்த அளவுக்கு நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த கமீஸ் எப்படி போட்டுக்கிறாங்க, இன்னைக்கு நாம வந்து நம்ம போடுற ஷர்ட் எல்லாம் வந்து கையை உள்ள விட்டுதான் ரொம்ப சிரமமா தெரியும், ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும், நரிசலா இருக்க ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப லூசா போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களை வருது. அதே மாதிரி நரிசல்லா அலிசலத்திலேயே ஆடை அணியும் பொழுது ஒரு அழகான சுமத்து என்ன அப்படின்னு சொன்னா புத்தாடை அணியும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு சமீபத்தில் பெருநாள் வர்றதுனால எல்லாரும் புத்தாடி அணிவோம், இப்ப இந்த சுந்தர் தெரிஞ்சுங்க, புத்தாடி அணியும் பொழுது எந்த ஆடை அணிகிறார்களோ அவருடைய பேரை சொல்லுவாங்க, சட்டை அணியும் பொழுது அல் கமீஸ் அப்படின்னு பேரை சொல்லுவாங்க, அதே மாதிரி லுங்கி அணியும் போது அல் இசார் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லுவாங்க, அதே மாதிரி தலப்பா அணியும் போது அல் அமாமா அப்படின்னு சொல்லி எந்த ஆடை அணிகிட்டார்களோ அந்த ஆடையினுடைய பெயர் நினைச்சு சந்தோஷம் சொல்லுவாங்க. சில நம்ம சின்ன பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு புது சட்டை எடுத்து ஐ சட்டை அப்படிங்குவாங்கல்ல பாத்துறீங்களா சந்தோஷத்துல, அந்த மாதிரி நரிசலாளர்கள் புது சட்டையை போடும் பொழுது அந்த ஆடையினுடைய பெயரை சந்தோஷத்துல சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹும் அலக்கல்ஹம்து யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. சட்டை அணிஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும் அலக்கல்ஹம்து யா அல்லாஹ் உனக்கே உள்ள எல்லா புகழும் சொல்லிட்டு கமா கசௌத்தனீஹி இந்த ஆடை எனக்கு நீ அணிவித்ததற்காக உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹ் துவா செய்வாங்க. அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க கைரஹு வ கைரமா சுனிஅ லஹு இந்த ஆடையினுடைய நன்மையையும் இந்த ஆடை எந்த நன்மைகளுக்காக தயாரிக்கப்படுதோ அந்த நன்மையும் உன்னிடத்தில் நாம் கேட்கின்றேன். வ அஊது பிக மின் ஷர்ரி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு இந்த ஆடை எந்த தீங்குக்காக தயாரிக்கப்படுதோ அந்த தீங்கை விட்டோம் அதனுடைய தீங்கை விட்டு அவனுக்கு பாதுகாப்பு தருகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, துவா செய்வாங்க. இன்னொரு அரிசல் வருது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி என்னுடைய ஆற்றலும் சக்தியோ இல்லாமல் இந்த புதிய ஆடை எனக்கு அணிவித்த அல்லாவுக்கு எல்லாம் போகணும் சொல்லி ஆமத்துல புத்தாடை அணிஞ்சவன் ரசூலா அந்த ஆடையில பேரை சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள்லாம் வருது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா பயன்படுத்துறது வெள்ளை ஆடையை தான் பயன்படுத்துவாங்க, வெள்ளை ஆடையை தான் பயன்படுத்துவாங்க. இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரும்பாலான நடைமுறை. இதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் வெண்மையான ஆடைகளையே பயன்படுத்துங்கள், ஏனென்றால் அது உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும். வெள்ளை ஆடை அணிஞ்சா அது உங்களை அறியாமல் ஒரு விதமான கண்ணியத்தையும் உங்களுடைய ஈமானுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும் சொல்லிட்டு உங்களில் உயிருள்ளவர்களுக்கும் அந்த வெண்மை ஆடையே பயன்படுத்துங்கள், உங்களில் மரணித்த மயித்தானவர்களுக்கும் வெள்ளை ஆடையே பயன்படுத்துங்கள், அதாவது கஃனையும் வெள்ளை துணியாவே போடுங்க, நீங்கள் அணியக்கூடிய ஆடையும் வெள்ளை துணியை அணியுங்க அப்படின்னு பெருமானா சொல்லலாம்னு சொன்னாங்க. ஆக வெள்ளை வெண்மை ஆடைங்கிறது இது ஒரு விதமான பார்ப்பவர்களுக்கு ஒரு கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்கும். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெண்மை ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, வெள்ளை கலர் ஆடைகளை அதிகமா அணியுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு நான் பாகிஸ்தான்ல பார்த்திருக்கிறேன், பாகிஸ்தான் கராச்சியில பார்த்தோம்னா தராவி தொழுகையிலயோ இல்ல மத்த ஜும்மா தொழுகையிலோ பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி அந்த பைஜாமா குர்த்தா, அந்த பைஜாமா குர்த்தா அவங்க பியூர் ஒயிட்ல எல்லாருமே போட்டு வருவாங்க. அதே மாதிரி அந்த நடைமுறை பாம்பேல கூட இருக்கு, பாம்பேல கூட பேண்ட் ஷர்ட் போடுறவங்க கூட அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு எல்லாமே ஒரே மாதிரி பைஜாமா குர்த்தா வெள்ளை கலர்ல. சரி அந்த வெள்ளிக்கிழமை மட்டுமா ரசூலுல்லாஹி சொன்னதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போடுவாங்க. நம்ம மக்களும் அதை கலர் கவலைப்படுறதே இல்ல, எப்ப பார்த்தா அந்த ஈஸ்ட்மன் கலர்ல ஜிகி ஜிகிச்சு எங்க பார்த்தாலும் கலர் கலரா இருக்கும். ஆனா கண்மணி நாயகன் சொல்ல அதே மாதிரி அரபு நாட்டிலையும் சரி, அரபு நாட்டிலையும் ஒரு பயான்ல இந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அப்படியே சில சமயம் நம்ம கண்ணு கூசு பேசும்போது அந்த அளவுக்கு ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும், ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். அந்த மாதிரி வெள்ளை ஆடை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் விரும்பி இருக்கிறாங்க. ஆகவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு எதை விரும்பினாலும் அதையும் நாமளும் விரும்புவதா நமக்கு என்னதுங்க ரசூலுல்லாஹி முகப்பத்துக்கு அடையாளம். அந்த அடிப்படையில் வெள்ளை ஆடைகள் நம்ம அதிகமாக விரும்ப வேண்டும். அடுத்து ரசூலுல்லாஹி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அப்ப வேற ஆடை எதுவுமே அணியக்கூடாதா? இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு சில சமயங்களில் சிவப்பாடையும் அணிஞ்சிருக்கிறாங்க, வெள்ளையாடையை ரொம்ப விரும்பி அணிவாங்க, சில சமயங்களில் அணிஞ்சிருக்காங்க சிவப்பாடையை அணிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை காலை நேரத்தில் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது கருப்பு நிற கம்பளி ஆடை அணிந்து சென்றார்கள். அவன் கருப்பு நிற கம்பளி போறதை என்ன பண்ணிருக்காங்க, போத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆடை சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களுடைய குறிப்புகள். அடுத்தபடியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியக்கூடிய செருப்பு, அவங்களுடைய செருப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியக்கூடிய பெரும்பாலான செருப்புகளில் இரட்டை பட்டை இருக்கும், இரட்டை வார் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு ஹவாய் செப்பல் இருக்கிற பாருங்க, ஹவாய் செப்பல் அந்த மாதிரி பட்டி வச்ச தோல்லையே கீழே ஒரு தோல் இருக்கும், மேல ரெண்டு தோல் கையில் வச்சு என்ன பண்ணுவாங்க இருக்கிற மாதிரி அந்த தோலினாலான இரட்டை பட்டி கொண்ட அந்த ஹவாய் செருப்பை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் விரும்பி அணிவார்கள் அப்படின்னு சொல்லி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே மாதிரி அன்னை அம்ர் இப்னு ஹுரைஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒட்டு போட்ட செருப்புகளை, ஒட்டு போட்ட இரண்டு பட்டிகளை கொண்ட செருப்புகளை அணிந்து கொண்டு தொழுது கொண்டிருக்க நான் கண்டேன் அப்படிங்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுதும் செருப்பு போட்டு தொழுதுருக்காங்க, தொழும் பொழுதும் செருப்படுத்த வந்திருக்காங்க. இன்னைக்கு நாம தொழும் பொழுது செருப்படுத்த தொழலாமா அப்படின்னு சொன்னா தொழலாம், எப்பவென்றால் நம்முடைய அந்த செருப்பில எந்த நஜீசும் இல்லைங்கிறது கன்ஃபார்மா இருந்தா, எந்த நஜீஸ் எதுவும் படல அப்படின்னு கன்ஃபார்மா இருந்தா நாமளும் என்ன பண்ணலாம், செருப்படுத்தலாம். அதுக்கு நாளில் யாரும் பள்ளிக்குள்ள வரும்போது செருப்பட வந்துடாது, பாயெல்லாம் அழுகா போயிடும். அதனால அதாவது ஒரு பொது இடத்துல நிக்கிறோம், ஒரு சுத்தமான இடம் உதாரணமா ஏர்போர்ட் மாதிரி அல்லது நல்ல சுத்தமான ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி நல்ல சுத்தமான இடம் தான், ஆனா விரிக்கிறதுக்கு முசல்லா இல்ல, காலில் ஷூ போட்டுருக்கிறோம், ஒதுவோடு இருக்கிறோம், அப்படியே தொழுலாமா தானும் தொழுதுக்கலாம். நம்மளுடைய ஷூவில் நஜிசோ அசிங்கமோ இல்லை என்பது கன்ஃபார்மா இருந்தா தொழும் போது ஷூவை கட்டிட்டு தான் தொழுணும் அப்படின்னு கம்பல்சரி இல்ல, ஷூவோட என்ன பண்ணலாம் தொழுதான் நம்சரா இருந்து தொழுதுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இந்துக்களுடைய கலாச்சாரம் செருப்பு என்பது ஒரு கெட்ட பொருள், செருப்பு என்னங்க ரொம்ப ஒரு கீழ்த்தனமான அசிங்கமான பொருள். நீங்க உங்களை கையால பலார் பலார் 4 அடிச்சு பல்ல உடைச்சாலும் பெரிய குற்றம் இல்ல, ஆனா செருப்பால 1 அடிச்சு பெரிய கேவலம். அது அந்த அளவுக்கு இந்துக்களுடைய கலாச்சாரம் செருப்புங்கிறது மோசமான உறுப்புன்னு சொல்லி. அதனால இந்துக்களுடைய செருப்பு அல்ல, காலே ரொம்ப மோசமான உறுப்பு தான், அவங்களை பொறுத்து கால்ங்கிறது என்னதான் ரொம்ப மோசமான உறுப்பு தான். அதனாலதான் ஒருத்தர் மேல கால் பட்டுட்டா அந்த தொட்டு முத்தமிடக்கூடிய கலாச்சாரம் இருக்குது இல்ல, அது யார்கிட்ட வந்தது, யார்கிட்டங்க இந்துக்கள்ட்ட வந்தது. நீங்க நம்மள்ட்ட இருந்து யாருமே கால் கட்டா அது முத்தம் கொடுக்குறோம்ல, யார் மேல கால்பட தொட்டு முத்தம் கொடுக்கிறது. இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. கால்பட்டா மன்னிக்கலாம், நம்ம காலை அவர் காயை மிதிச்சிட்டோம், அவர் உடம்பு மிதிச்சிட்டோம், அல்லது டீ சாப்பிட்டு இருக்காரு, நம்ம காலை தடுக்க டீ கீழே கொண்டுருச்சு, அப்படி ஏதாவது என்ன பண்ணலாம், அவர் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா மன்னிப்பு கேட்கலாம், சாரிங்க மன்னிச்சுங்க தெரியாம ஆயிடுச்சு, மன்னிப்பு கேட்கலாம். தொட்டு முத்தம் கொடுக்கிறது என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. ஆனா இந்துக்களுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா, அந்த காலில் ஒருத்தர பட்டுட்டோம்னா தொட்டு முத்தம் கொடுக்கணும், கால் படக்கூடாது. அதே மாதிரி நடக்கும் போது நிற்கும் போது யாரும் இல்லை கால் பட்டா அது பெரிய குற்றமா நடப்பாங்க, பெரிய பாவமா நடப்பாங்க, என்ன பாத்து கூட கால் படுது அப்படிங்குவாங்க. அது ஒரு பட்டான ஒருத்தர் நம்மால் ஒருத்தர் நார்த் இந்தியாவுக்கு போயிருந்தார், நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அங்க ஒரு பட்டான ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, பட்டான தெரியுமா, ஆறு அடி உயர் ஆச்சார பாபுவா இருப்பாரு, அவர் உட்கார்ந்து இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்காரர் யாரோ ஒருத்தர் அவர் பாவம் அப்படி தாண்டி போயிருக்காரு, தாண்டனோட தெரியாம அவர் கால் தமிழ்நாட்டுக்காரருடைய கால் வந்து அவர் பட்டான் மேல பட்டுருச்சு. பட்டோன்னு என்ன பண்ணாரு, உடனே திரும்பி வந்து அவரை தொட்டு இப்படி முத்தம் கொடுத்தாராம். உடனே வந்துச்சான் கோவம் பட்டானுக்கு, எரிஞ்சு பலார் பலான் விட்டு இருக்காரு, யாரு நம்ம தமிழ்நாட்டுக்காரர, என்ன தொட்டுதானே முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாரு புரியல, முதல்ல காலால மிதிச்சு சரி தெரியாம தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா கையால அடிக்கிறேன் நீ அப்படின்றாராம். அந்த மாதிரி இந்த கையால தொட்டு முத்தம் கொடுப்பது என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. இந்துக்கள்கிட்ட அந்த கால் என்பதும் காலில் அணியக்கூடிய செருப்பு என்பதும் மட்டமான பொருள். ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரை செருப்புங்கிறது ஒரு மோசமான பொருளோ மட்டமான பொருளோ இல்லை. அதனால தேவைப்பட்டதுனா நீங்க செருப்பு அடிக்கடி காணா போகுதுனா ஒரு கவர்க்குள்ள போட்டு பள்ளியாசல் முன்சப்ல கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எப்படி குரான் இருந்தோ குரானுக்கு பக்கத்துல என்ன வச்சுக்கலாம், இன்னும் சார் குரானுக்கு போகிறது செருப்பு கூட வைக்கலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. குரான் என்பது செருப்பு என்பது ஒரு மட்டமான பொருள், அசிங்கமான பொருள் அல்ல, அதை புரிஞ்சுக்க முதல்ல. அதனால இன்னைக்கு ஹரம் ஷெரீஃப்ல காபத்துலாலையும் பாத்தீங்கன்னா செருப்பு என்ன பண்ணா கொண்டு காபத்துலாவோட செவரோட ஒட்டி வச்சிருப்பாங்க. காபத்துலாவோட செவர் இருக்கும், ஹஜர் லசூர் இருக்கும், அதுக்கு பதிலாக செருப்பு வச்சிருப்பாங்க, ஒட்டி வச்சிருப்பாங்க. காபத்துலாவை விட ஹஜர் லசூரே புனிதமான பொருள் இருக்குங்க, அதுக்கு பதிலாக செருப்பு ஒட்டி வச்சிருப்பாங்க. இதோட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா, செருப்பை கையில வச்சுக்கிட்டே தவாப் செய்வாங்க, செருப்பை கையில வச்சு தவாப் செய்வாங்க. அந்த கூட்டத்தில் சில சமயம் செருப்பேனாயிடும் மிஸ் ஆயிடும், செருப்பேனாயிடும் மிஸ் ஆயிடும், மிஸ் ஆனவனே குனிஞ்சு தேரலாம் முடியாது, வீட்டில் போயிடுவார், அவர் தவாசி இருப்பாரு. பின்னாடி வர ஒரு காலில் சிக்கிச்சுதா அவர் என்ன பண்ண, குனிஞ்சு செருப்பு எடுத்துருவாரு. செருப்பை எடுத்து அந்த காபத்துல பக்கத்துல அந்த ஹத்தியம்னு சொல்லுவாங்க, ஹத்தியமுக்கு மேலதான் அந்த காணா ஏதாவது பேஜி துணி ஏதாவது காணா போச்சோ அந்த ஹத்தியம் மேலதான் வச்சிருப்பாங்க, அந்த ஹத்தி மேலதான் வச்சிருப்பாங்க. இவர் அங்க தவாசி செஞ்சிருப்பாரு, அங்கே இருந்து என்ன பண்ண, கையில் இருக்க செருப்பு தூக்கி அந்த ஹத்தியம் மேலத்துக்கு அடிப்பாரு, செருப்பத்துக்கு ஹத்தி மேலத்துக்கு அடிப்பாரு. அந்த ஹத்தியம் எல்லாம் ஒரு வாட்ச் மேல திருப்பாரு, அவர் அப்படியே கேட்ச் பிடிப்பாரு செருப்பை எடுத்து அதுக்கு அங்க வச்சுப்பாரு. அது காபத்துல மேல செருப்பு அது தூக்கி அந்த செருப்பு எரியும் பொழுது அது சில சமயம் காபத்துல மேலே படும் செருப்பு, அதனால காபத்துல இழிவாயிடுமா, காபத்துல அசிங்கமாயிடுமா, அப்படி இல்ல. செருப்பு என்பது மனிதன் அணியக்கூடிய ஒரு அணிகலன், அவ்வளவுதான், டிரெஸ் மாதிரி தொப்பி மாதிரி அது ஒரு அணிகலன். அதனால அதுக்கு வந்து என்ன கிடையாதுண்டா, ரொம்ப இழிவோ ரொம்ப மட்டமோ கிடையாது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த செருப்பில நஜிஸ் இல்லாத பட்சத்துல அதை போட்டு என்ன பண்ணிருக்காங்க, சில சமயங்கள்ல தொழுதும் இருக்கிறார்கள் சொல்லி அம்ரு இப்னு ஹுரைத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அதே நேரத்தில் சொன்னாங்க, ஒரு கால் செருப்பு காணா போச்சு, ரெண்டு செருப்புல ஒரு செருப்பு காணா போச்சு, அல்ல ஒரு செருப்பு அறுந்து போச்சு, இப்ப அந்த ஒத்த கால் செருப்பு நடக்கலாமா, நபிசல்லா சொல்றாங்க ஒத்தை கால் செருப்பு நடக்காதீர்கள், ஒரு கால் செருப்பு நடக்கிறது நபிசல்லா வன்மையா கண்டிச்சாங்க, ஒரு கால் செருப்பு நடக்காதீங்க, அப்படி அணிந்தால் ரெண்டு காலுக்கும் போட்டு நடங்க, அப்படி ஒரு கால தான் செருப்பு இருந்துச்சுன்னா அந்த செருப்பை கழட்டிட்டு வெறுங்காலோடு நடங்க, செருப்பை கழட்டிட்டு வெறுங்காலும் நடங்க, ஆனால் ஒரு கால் செருப்பை மட்டும் போட்டு நடக்காதீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜாபீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, திருமதியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பொருளையும் இடது கையால் சாப்பிடுவதையும் இடது கையால சாப்பிடுறதையும் ஒத்தை கால் செருப்பு நடப்பதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ரொம்ப ஸ்டைல், இடது கையால வலது கையில டீ இருக்கும், இடது கையில பிஸ்கட் இருக்கும், வலது கையில டீ இருக்கும், இடது கையில பிஸ்கட் இருக்கும், அல்லது இடது கையில டீ இருக்கும், வலது கையில சிகரெட் இருக்கும், இப்படி இருக்கிறாங்க ஆளுங்க, நம்ம ஆளுங்க நல்ல கேண்டீன்ல ஸ்டைல் ஆண்டு இடது கையால குடிக்கிறது, வலது கையால சிகரெட் குடிக்கிறது, இதெல்லாம் தப்புங்க. வலது கையால தான் அப்படி, இடது ஒரு கையில பிஸ்கட்டே ஒரு கையில டீ இருந்தா அந்த டீயை கீழே வச்சுட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வலது கையால டீ குடிக்கணும். ஆகவே இடது கையால் எந்த ஒரு பொருளையும் சாப்பிடுவதையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்காங்க. இதை நாம என்ன பண்ண, பெரியவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும, குழந்தைகளுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய சபையில உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நான் சின்ன பிள்ளை தெரியாம இடது கையால சாப்பிட்டேன், குல்பி எமீனிக்க மகனே வலது கையால் சாப்பிடு, அதே மாதிரி கையை போட்டு அலம்பாத, உன் பக்கத்துல இருந்து அதே கொஞ்சமா சாப்பிட்டுவா, சாப்பாடுல தட்டுல சாப்பாடு இருந்துச்சுன்னா மொத்தத்தையும் போட்டு அலம்ப கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா உன் பக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நபிசுல்லாஹி கற்றுக் கொடுத்தார்கள் அனசுல்லாஹி சொல்றாங்க. அதனால இடது கையால் எந்த பொருளையும் சாப்பிடுவதையும் ஒற்றை காலுக்கு செருப்பு நடப்பதை ரசூலுல்லாஹி தடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஜாபீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி செருப்பு போடும் பொழுது ரசூலுல்லாஹி நடைமுறை அடைஞ்சுன்னா செருப்பு அணியும் பொழுது வலது காலை முதலில் போட வேண்டும். செருப்பு அணியும் பொழுது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, செருப்பு அணியும் பொழுது வலது காலை முதலில் போடுங்கள், கழற்றும் பொழுது இடது காலை முதலில் கழற்றுங்கள். இது ரசூலுல்லாஹி சொன்னது. செருப்பு அணியும் பொழுது ரெண்டு செருப்பு அணியிருந்தா முதல்ல வலது கால செருப்பு போடணும், செருப்பை கழற்றும் பொழுது இடது காலம் முதல்ல கழட்டணும். அதே மாதிரி ஷூவா இருந்தாலும் சாக்ஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் முதல்ல வலது காலுக்கு சாக்ஸ் போட்டு ஷூ போட்டதுக்கு அப்புறம் இடது காலுக்கு ஷூ போட்டு சாக்ஸ் போடணும். கழற்றும் பொழுது முதல்ல இடது காலுடைய ஷூ சாக்ஸ் கழட்டு, அதுக்கப்புறம் வலது காலுடைய ஷூ சாக்ஸ் கழட்டணும். ஆக செருப்பாக இருந்தாலும் ஷூவா இருந்தாலும் சாக்ஸாக இருந்தாலும் முதலில் வலது காலில் மாட்டும் பொழுது வலது கால் முற்படுத்த வேண்டும், கழற்றும் பொழுது இடது காலை முற்படுத்த வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நடைமுறை. இது செருப்பு சம்பந்தமான சில குறிப்புகள். அடுத்து நபிசல்லா மோதிரம் போட்டிருக்காங்க, அந்த மோதிரத்தை பத்தி ஹதீஸ்கள் எப்படி வருது அப்படின்னு சொன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான காதமு நபி காதமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் வரக்கின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அணிந்திருந்த மோதிரம் வந்து வெள்ளியினால் ஆன மோதிரம் அணிந்திருந்தார்கள். வக்கான ஃபஸ்ஸு ஹபஷியா, அந்த வெள்ளிக்கு மேலே அபிசீனிய நாட்டு வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வெள்ளி மோதிரத்துக்கு மேல அபிசீனிய நாட்டு வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மாதிரி டிசைன் மோதிரம், அபிசீனிய நாட்டு வேலைப்பாடு செய்யப்பட்ட டிசைன் மோதிரத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அணிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபகான யக்தமி பிஹி வலா யல்பஸுஹு, ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரத்தை எப்ப 24 வருஷத்துல கையில அணிஞ்சிருக்கல, மோதிரத்தை எப்போ 24 வருஷத்துல கையில் அணியக்கூடிய பழக்கம் கிடையாது. அவங்க மோதிரத்தை மோதிரம் அணியக்கூடிய பழக்கம் ரசூலுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதை பற்றி அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற முஸ்லீம் அல்லாத மன்னர்களுக்கு தாவா செஞ்சு கடிதம் எழுத ஆரம்பிச்சாங்க. இஸ்லாத்தை பத்தி அறிமுகப்படுத்தி அல்லாஹை பத்தி ஆகிறதை பத்தி எதிர்த்து சொல்லி தாவா செஞ்சு கடிதங்கள் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி கடிதங்கள் எழுதும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டுச்சு, சில மன்னர்கள் அதில் முத்திரை இல்லாவிட்டால் அந்த கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, முத்திரை இல்லாட்டி அந்த கடிதங்களை படிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, ஒரு முத்திரைக்காக ஒரு மோதிரம் செய்ய சொன்னாங்க, ஒரு முத்திரைக்காக மோதிரம் செய்ய சொன்னாங்க. அந்த முத்திரையிலே முஹம்மத் மேல ரசூல் அடுத்தவரி அல்லாஹ் கீழவரி, அதாவது முஹம்மத் ரசூலுல்லாஹ், அல்லாவுடைய தூதர் முகமது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேர் அந்த முத்திரையிலே பதிக்கப்பட்டிருந்துச்சு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பத்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரையிடுவதற்காக அந்த மோதிரத்தை பயன்படுத்துவாங்க, ஒக்கான எல்பசுவோ அதை ஒலா எல்பசுவோ அதனை நிரந்தரமா அணிய மாட்டார்கள். மோதிரத்தை எப்போ 24 ஹவர்ஸ் கையில் அணிஞ்சிருக்க மாட்டாங்க, முத்திரை அணியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மோதிரத்தை வர வச்சு இப்படி கையில மாட்டி இதை வச்சு முத்திரை கொடுப்பாங்க. நபிசல்லா என்ன பண்ணுவாங்க, மோதிரத்தை வாங்கி கையில மாட்டி இந்த வலது கையை வச்சு என்ன பண்ணுவாங்க, முத்திரை குத்துவாங்க. அந்த முத்திரையில முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அப்படிங்கிற முத்திரையில இருந்துச்சு. அதனால ரெகுலரா எப்பவும் மோதிரம் அணியக்கூடிய பழக்கம் நபிசல்லாத்து கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படியே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்கள்ல வந்து மோதிரத்தை அணிஞ்சு அப்படி கழட்ட மறந்துட்டாங்கடா, மோதிரத்தை அணிஞ்சு கழட்ட மறந்துட்டாங்கடா, அவன் கையிலேயே இருக்கும். ஆனால் பெரும்பாலும் டாய்லெட்டுக்கு போகும்பொழுதோ கழிப்பறைக்கு போகும்பொழுதோ ரசூலுல்லாஹ் அந்த மோதிரத்தை கழட்டி தங்களுடைய பாக்கெட்டில் மற்றவங்கட்டே கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுல அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய பெயர் பொதிந்து அந்த மோதிரத்தோட எங்க போக மாட்டாங்க, டாய்லெட்டுக்குள்ள போக மாட்டாங்க. அந்த மோதிரத்தை கழட்டி ஒன்னு தன் கை பாக்கெட்ல வச்சுப்பாங்க, இல்ல தன்னுடைய யாராவது வெளியே நின்றாலும் அவங்க கையில கொடுத்துட்டு நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, உள்ள போவாங்க அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பெரும்பாலும் எக்கச்சக்கமான ஹதீஸ்களை வருது, இன்னைக்கு நாம பெருமான சில பேர் வெள்ளி மோதிரம் அணிஞ்சா அந்த மோதிரத்தை இடது கையில தான் போடுவாங்க, இது தப்பு. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையை தவிர வேற எந்த கையிலும் மோதிரம் போட்டதே கிடையாது. அது மோதிரம் எங்க போடுறாங்க, பெரும்பாலும் இந்த ஆள்காட்டி விரல்ல போடுவாங்க, ஆள்காட்டி விரல்ன்றது இல்லையா, இந்த விரல்ல தான் நபிசல்லாஹு மோதிரம் போடுவார்கள், அதுவும் வலது கையில் தான் ரசூலுல்லாஹி மோதிரம் போடுவாங்க. இது நபிசல்லாஹு வழமை அப்படின்னு சொல்லி அதற்கு அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிசல்லாஹு அவர்கள் முத்திரையிட்டு வந்த அந்த மோதிரம் இருந்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பிறகு அதை அபூபக்கர் ரலியல்லாஹு பத்திரமா பாதுகாத்து வச்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பிறகு உமர் ரலியல்லாஹு பத்திரமா பாதுகாத்து வச்சாங்க, உமர் ரலியல்லாஹு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு பத்திரமா பாதுகாத்து வச்சாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு முறை அரீஸ் என்ற கிணற்றில் அப்படி குனியும் பொழுது அந்த மோதிரம் அந்த கிணற்றுக்குள்ள விழுந்துருது, அதோடு ரசூலுல்லாஹி அதுக்கு மோதிரம் கிணத்துலயே கிடக்குது, இது வந்து யாரும் அதுக்கப்புறம் தேடி எடுக்கல அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அலி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தான் அறிவிக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரை குத்துற மோதிரம் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது அது அரிஸ் என்ற கிணத்திலே கை தவறி விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை யாரும் தேடல அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தான் அறிவிக்கிறாங்க. அடுத்தபடியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவச ஆணை, அவங்க கவச ஆடை போருக்கு போகும்பொழுது, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யக்கூடிய மிகப்பெரிய முஜாஹிதாகவும் திகழ்ந்தார்கள், மிகப்பெரிய ஒரு போர்ப்படை தளபதியா திகழ்ந்தார்கள், ஒரு தலை சிறந்த வீரராக நபிசல்லா திகழ்ந்தார்கள். அதனால் நபிசல்லாதன் போருக்கு போகும் பொழுது பெரும்பாலும் உருக்கு சட்டை என்று சொல்லக்கூடிய அந்த கவச சட்டை அணிவார்கள். அந்த கவச சட்டையை பற்றி ஹதீஸ்கள் வரப்பது என்னன்னா, உஹது போரின் பொழுது பெருமானா சல்லல்லாஹு இரண்டு கவச ஆடைகள் அணிந்திருந்தார்கள். உஹது போரின் பொழுது அதனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதாவது இப்னு துகன்னா என்பவன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுறதுக்காண்டி அந்த அவங்களுடைய தலையில ஓங்கி அந்த வாளை தூக்குறான். அப்ப தல்ஹா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு வந்த அந்த வாளை அப்படி தட்டி விட்டதுல அவங்களுடைய நாலு தரணம் துண்டிக்கப்பட்டுருச்சு. அந்த தட்டி விட்டப்பட்டதுனால அந்த அந்த ரசூலுல்லாஹ் தலையில விழவேண்டிய அந்த அடி அப்படி ரசூலுல்லாஹ் தோள்பட்டையில் விழுந்து அந்த தோள்பட்டையில் இருந்த அந்த உருக்கு சட்டை இருந்தது இல்லையா கவசாடை, அதனுடைய ஒரு கம்பி உடஞ்சி அது ரசூலுல்லாஹ் தாடையில் இருந்து குத்தி நபிசல்லாஹ் ரெண்டு பல்லு வெளியே வந்துச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி அந்த உருக்கு சட்டையை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் பொழுது இரண்டு உருக்கு சட்டையை ரசூலுல்லாஹ் அணிந்திருந்தாங்கன்னு சொல்லி அதற்கு அலிரஜி அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வெற்றியின் பொழுது கவச தொப்பியும் அணிந்திருந்தார்கள். ராணுவ வீரர்கள் அணிவாங்க இல்லையா கவச தொப்பி, அந்த மாதிரி கவச தொப்பியும் அணிந்திருந்தார்கள். அதனால ஓது போல நபிசல்லாஹு ஒரு முறை அந்த உருக்கு சட்டையை போட்டுக்கிட்டு போர் முடிஞ்சவன ஒரு பாறை மேல ஏறுறாங்க. ஏற்கனவே நபிசல்லாஹு தலை காயப்பட்டு பல்லு உடஞ்சி ரத்தம் வந்து ரொம்ப டயர்டா இருந்தாங்க. அந்த பாறைக்கு மேல ஏறும்போது அவங்களால ஏற முடியல, நபிசல்லாஹு தலை ஏற முடியல. அப்ப தல்ஹா ரலி அல்லாஹு அனுப்புறாங்க, அப்படி குனிஞ்சி யார சொல்ல முதுகு மேல ஏறி ஏறுங்கன்றாங்க. நபிசல்லாஹு தல்ஹா ரலி அல்லாஹு முதுகு மேல காலை வச்சு அந்த பாறைக்கு மேல ஏறுறாங்க. ஏறணும்னு சொல்றாங்க, தல்ஹாவே இன்றைய ஒரு தினத்தில் நீங்கள் செய்த தியாகத்திற்காகவே சொர்க்கத்தில் என்னுடைய என்னோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றீர்கள், சொர்க்கம் உங்களுக்கு வாஜிபாயிடுச்சு அப்படின்னு நபிசல்லாஹு அனுப்புறாங்க. தல்ஹா ரலி அல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதனாலதான் உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து பேர்களில் தலைப்பாகை கண்மல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் அதாவது ஜிஹாதின் போதும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதின் போதும் அதே மாதிரி ஹுத்துபா பிரசங்கங்களின் போதும் பயான்களின் போதும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பாக அணிவாங்க. அந்த தலைப்பாகை பெரும்பாலும் ஹதீஸ்களில் வர்றது கருப்பு நிற தலைப்பாகை தான் அணிந்திருந்தார்கள். அதில் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்காவின் பொழுது மக்கத்து வெற்றியின் பொழுது மக்காவுக்குள்ள வர்றாங்க, குதிரை மேலே ஏறி ஒட்டாரத்து மேலே ஏறி அப்பொழுது அவருடைய வாள் சுமந்த நிலையில் வர்றாங்க. அவருடைய அந்த அந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு நிற தலைப்பாகை அணிந்து கொண்டு மக்கத்து தன்னுடைய இடது புஜத்தின் பக்கமோ அல்லது வலது புஜத்தின் பக்கமோ போட்டுக்கொள்வார்கள். புஜமே வர அந்த குஞ்சமே வராத அளவுக்கு ஒட்டுமொத்த துணியாக தலைப்பாக கட்டிடுவாங்க. இது நபிசல்லாஹு சுன்னத் அல்ல, ரசூலுல்லாஹி சுன்னத் இந்த வால் போதி தொங்க விடணும், அதான் நபிசல்லாஹு சுன்னத். அந்த வால் போதி ரசூல் என்ன பண்ணுவாங்க, சில சமயம் இடது பக்கத்திலே புஜத்தின் பக்கமோ சில சமயம் வலது பக்கத்தின் புஜத்தின் பக்கமோ நபிசல்லாஹு தொங்க விடுவாங்க என்று அதற்கு இப்னு உமர் ரலி அறிவிக்கிறாங்க. பெரும்பாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலைப்பாக தான் அணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை அவங்களுடைய லுங்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய மாணவர்களுக்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மாணவர்களுக்கு கொண்டு காட்டுறாங்க. அதாவது ஒரு ஒட்டு போட்ட போர்வையையும் துண்டுனா கிழிஞ்சு ஒட்டு போடுறது, ஒரு ஒட்டு போட்ட போர்வையையும் ஒரு தடிப்பமான ஒரு லுங்கியையும் கொண்டு வந்து காட்டி சொன்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது உயிர் பிரியும் பொழுது இந்த இரண்டு ஆடைகள் தான் அவங்க உடம்புல இருந்துச்சு, இந்த ஒட்டு போட்ட போர்வையும் இந்த தடிப்பமான லுங்கியும் இது ரெண்டும் தான் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரியும் பொழுது அவங்க உடம்புல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அதே மாதிரி அஷாஸ் இப்னு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கீழாடையை பற்றி அவனுடைய லுங்கி அவனுடைய கீழாடை எப்படி இருந்துச்சு சொல்றாங்க. அஷாஸ் இப்னு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு முறை மதீனாவுடைய வீதியில் நடந்து போய்கிட்டு இருந்தேன், அப்ப எனக்கு பின்னால் இருந்து யாரோ சப்தம் கேட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய கீழாடையை கொஞ்சம் வைத்துக்க கூடாதா, உங்களுடைய கீழாடையை எங்க டிரெஸ் கொஞ்சம் ஒயிட்டிக்க கூடாதா, இப்படி ரோட்டை தேய்ச்சிக்கிட்டே வருதே அப்படின்னு யாரோ குரல் கொடுத்தாங்க. அப்ப நான் யார் திரும்பி பார்த்தேன், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுதாங்க. அப்ப சொன்னாங்க, உங்களுடைய கீழாடையை அது உயர்த்தி கொண்டால் அது உங்களுக்கு கண்ணியத்தையும் கொடுக்கும், ஆடைக்கும் பாதுகாப்பா இருக்கும், ஆடைக்கும் பாதுகாப்பா இருக்குமே அப்படிங்கிறாங்க. அப்ப அஷாஸ் இப்னு சுலைம் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்ப நான் சொன்னேன், யார சொல்லா இது ஒரு ஆடை தானே, இந்த விஷயத்த இல்லாம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே நபி திருப்பி கேட்டாங்க, அமா லக்கி அமா லக்க ஃபிய உஸ்வத்தன், ஏன் என்னிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இல்லையா, என்ன நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா, என்னிடத்தில் அழகான முன்மாதிரி இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கால் அவங்களுடைய கீழாடை எப்படி இருந்து பார்த்தேன், யாரு அஷாஸ் இப்னு சுலைம் சொல்றாங்க, அவனுடைய கீழாடை எப்படி நான் காலை உத்து பார்த்தேன், அவருடைய அந்த கீழாடை லுங்கி அந்த கரண்டை காலுக்கு ஒரு ஜான் மேலே, முட்டங்காலுக்கு ஒரு ஜான் கீழே, கரண்டை காலுக்கு ஒரு இன்ச்சு ரெண்டு மேல இல்ல ஒரு ஜானுக்கு மேல இருந்தது நிஸ்பு சாக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து குடங்கால் சொல்லுவாங்க, கெண்டைக்கால், கெண்டைக்கால தெரியல, காலுடைய தடிப்பமான பகுதி முட்டங்காலுக்கு முட்டிக்கும் கரண்டைக்காலுக்கும் நடுப்பட்ட பகுதி தான் கெண்டைக்கால் சொல்லுவாங்க. அந்த கெண்டைக்காலுடைய பாதி வரை நபிசலாலசம் அவர்கள் ஆடை அணிந்திருந்தார்கள். அதுல இருந்து நானும் நபிசலாலசம் மாதிரி அந்த கெண்டைக்காலுடைய பாதி அளவுக்கு நான் ஆடை அணிய ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அஷாஸ் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு சகோதரர்களே, அரபு நாட்டிலையும் சரி மற்ற நாடுகளிலும் சரி, இறையச்சம் உள்ள நல்ல தக்வாதாரியான மக்களை பார்ப்பதாக இருந்தால் அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா கரண்டைக்காலுக்கு நல்ல மேல, நம்மளும் அந்த மாதிரி ஆட கரண்டை காலுக்கு மேல ட்ரெஸ் போட்டாலே அதுல அது முக்கா பேண்ட் மாதிரி இருக்கும், அசிங்கமா இருக்கும், நல்ல கரண்டை காலுக்கு கீழே ரோட்டை பெருகிட்டு போனாதான் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் நினைக்கிறோம். ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஹப்பத் உள்ளத்துல வந்துச்சுன்னா அந்த கரண்டை காலுக்கு மேலே அணிவது, அது ஒரு ஜான் மேல அணிவது நமக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தனது சதை பிடிப்பம் உள்ள அந்த கெண்டைக்காலை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய சதை பிடிப்பம் உள்ள அந்த தடியான கால் இருக்குது இல்லையா, அதாவது முட்டங்காலு கீழே அந்த சதை பிடித்தம் உள்ள அந்த கால்களை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய கீழாடை இதனுடைய பாதி வரையில் தான் இருக்கலாம், உன்னுடைய கீழாடை இந்த கெண்டைக்காலுடைய பாதி வரையில் தான் இருக்கலாம், அப்படியே கொஞ்சம் இறக்கணும் நினைச்சா இன்னும் கொஞ்சம் இறக்கிக் கொள்ளலாம், இறக்கும் நினைச்சா இன்னும் கொஞ்சம் இறக்கிக் கொள்ளலாம். ஒமா லக்கி மக்கான் இல்லா பில், அந்த உனக்கு அந்த கரண்டைக்காலுக்கும் உன்னுடைய ஆடைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, கரண்டைக்காலில் உன் ஆடைக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆடை என்பது கரண்டைக்காலை அறவே தொடக்கூடாது, நீ சுண்ணத்தான ஆடை அணிவதாக இருந்தால் அந்த உன்னுடைய முட்டங்காலுக்கு கீழே அந்த கெண்டைக்காலுடைய பாதி அளவுக்கு ஆடை அணி, அது சுண்ணத்தான ஆடை, இல்ல கொஞ்சம் இறக்கலாம் நினைக்கிறியா இன்னும் கொஞ்சம் இறக்கிக்க, ஆனால் உன்னுடைய ஆடை எந்த காரணத்துக்கு கரண்டைக்காலை தொட்டிவிடக்கூடாது அப்படின்னு நபி சொல்றாங்க. இந்த கரண்டைக்காலுடைய கரண்டைக்காலுக்கு கீழே அல்ல கரண்டைக்காலை தொடும் அளவுக்கு ஆடை அணிவதை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மறுமையிலே மூன்று விதமான மக்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டார், மூன்று விதமான மக்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டார். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா, தன்னுடைய ஆடையை கரண்டைக்காலுக்கு கீழே தொங்க விட்டவர், இவரை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், இவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மா அஸ்ஃபலமினல் காபைன் போகுஃபின்னார், கரண்டைக்காலுக்கு கீழே இறங்கிய ஆடை அது நரகத்தினுடைய ஆடை, அது நரகத்தினுடைய ஆடை. அதனால சகோதரர்களே, ஆண்கள் குறிப்பா இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிவதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹி சுன்னத்துக்கு மாற்றமானது மட்டுமல்ல, அது நரகத்தினுடைய ஆடை என்று வேறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலைப்பாகை மற்றும் அவருடைய அந்த கீழாடை லுங்கி சம்பந்தமான ஹதீஸ்கள். அடுத்து அவருடைய அமர்வு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்தா எப்படி அமர்வாங்க, சபையில உட்கார்ந்தா எப்படி உட்காருவாங்கன்னு ஹதீஸ்ல வருது. நம்ம நிறைய சம்மணம் போட்டு உட்காரதான் ஃப்ரீயா இருக்கும் நினைக்கிறோம், ஆனா ரசூல் எப்படி உட்காருவாங்கன்னு சொன்னா, அதற்கு அபு சயித் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமாளோ காயிதல் குர்ஃபுசா, குர்ஃபுசா என்ற அமர்வை அமர்ந்திருப்பார்கள். இன்னைக்கு நாம சில முட்டி போட்டு உட்காரு சம்மணம் போட்டு உட்காருன்னு சொல்றோம்ல, ஒரு ஒவ்வொரு இருப்புக்கும் ஒரு பேர் வச்சிருப்போம், முட்டி போட்டு உட்கார்றது சம்மணம் போட்டு உட்கார்றது இதெல்லாம் நம்ம வச்சிருக்க பேரு. அதே மாதிரி அரபியில குருஃபுசா என்ற ஒரு அமர்வு தான் பெருமானா சார் பெருமாள் அமர்வார்கள் சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது. குருஃபுசானா என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நவருங்க, நீங்க நவருங்க, இந்த இவர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, இன்னும் கொஞ்சம் கை கீழே இறக்குங்க, அந்த இவர் இவர் பெரு செவ்வு சட்டை, இன்னும் நல்லா அந்த முட்டியை சேர்த்துக்கிட்டு கையை நல்லா இருக்கு கட்டிட்டு உட்கார்றது, கை முட்டங்கால குத்த வச்சு முட்டங்களை குத்த வச்சு ரெண்டு முட்டியை சேர்த்துக்கிட்டு கையினால இருக்க கட்டி உட்கார்றது, இதுதான் குர்ஃபுசா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் சபைகளில் உட்காரும் பொழுது அந்த குர்ஃபுசா என்ற முறையில் தான் ரசூலுல்லாஹி உட்காருவாங்க. அதே மாதிரி அபு சயீது குதிரி ரலியல்லாஹு தெரிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே பார்த்திருக்கிறேன், பெருமாளும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஃபுசா என்ற முறையில் தான் உட்கார்வார்கள் அப்படின்னு சொல்லி அபு சயீது குதிரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி நபிஸ்லாத்து பள்ளிவாசலில் படுத்திருப்பது பொழுது சில சமயங்களே இஸ்தில்ஸ்கா என்று சொல்லக்கூடிய காலுக்கு மேல கால் போட்டு படுக்கக்கூடிய படுக்கை ரசூலை தடுத்தாங்க. காலுக்கு மேல கால் போட்டு படுக்கிறது பள்ளியாசல படுக்கும் பொழுது பொது இடத்துல படுக்கும் பொழுது காலுக்கு மேல கால் போட்டு படுக்கிறத ரசூலா தடுத்திருந்தாங்க. ஆனா அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலுக்கு மேல் கால் போட்டு படுப்பதை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலுக்கு மேல கால் போட்டு படுத்திருந்திருக்காங்க. காலுக்கு மேல இப்ப கால் நீட்டிக்கிட்டு ஒரு காலுக்கு மேல ஒரு கால்ல காலை நிக்க வச்சுக்கிட்டு ஒரு காலுக்கு மேல ஒரு கால் போடுறது, காலம் நிக்க வச்சுக்கிட்டு ஒரு காலுக்கு மேல இந்த மாதிரி கால் போடுறது, இதை ரசூலா தடுத்திருக்கிறாங்க. ஆனா அபு சயீத் குத்ரி, இது வந்து பொது இடங்கள்ல வீடுகள்ல நம்ம பெட்ல படுக்கமா படுத்துக்கலாம், பொது இடங்கள் பள்ளிவாசல்லையோ நாலு பேர் நடக்கிற போகிற இடத்துல பொது இடங்களை படுக்கும் பொழுது இந்த இஸ்தில்ஸ்கா என்று சொல்லக்கூடிய இந்த முறையில் படுப்பதை பெருமானா தடுத்திருக்காங்கன்றாங்க. ஆனா அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க அப்படின்றாங்க. அப்ப இதுக்கு முஹத்தீஸ்கள் விளக்கம் சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா, லுங்கி அல்லது திறந்த வேட்டி, எட்டு மலை வேட்டி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி திறந்த வேட்டிகளை விட்டு உடுத்திருக்கும் பொழுது அந்த மாதிரி காலுக்கு மேல கால் போட்டு படுக்க கூடாது. ஏனென்றால் அதனால மர்மஸ்தானம் தெரியறதுக்கோ ஆடை விலகத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. பொது இடங்கள்ல அந்த மாதிரி படுக்கும்போது பிரச்சனை வரும். ஆனா பைஜாமா பேண்ட்ங்கிற மாதிரி போட்டு ட்ரெஸ் போட்டுருந்தா அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம், காலுக்கு மேல கால் போட்டு படுக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி மஹதீஸ் இதுக்கு என்ன பண்றாங்க, விளக்கம் சொல்றாங்க. அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உணவு உண்ணும் முறை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, மூன்று விரல்களை கொண்டுதான் சாப்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விரல்களை கொண்டுதான் பெரும்பாலும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க காலத்து உணவு என்பது ரொட்டியும் பேரிச்சம்பழம் தான். பெரும்பாலும் ரொட்டி பேரிச்சம்பழம் போது மூணு விரல சாப்பிடலாம். நீ மூணு விரல வச்சு சோறு சாப்பிட முடியுமா? கல்யாண வீட்டில் மூணு விரல வச்சு பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா நாலு பந்தி முடிஞ்சிடும், அப்ப வரலாம் சண்டை போட ஆரம்பிச்சிடும், எத்தனை பந்தி அவங்க சாப்பிட்டு இருக்கு அப்படிங்குவாங்க, புரிஞ்சுங்களா? அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு இந்த அஞ்சு வரல நம்சலாவுக்கு சொல்லிட்டு மூணு வரல பயன்படுத்துறது இன்னைக்கு சாப்பிடும் பொழுது அஞ்சு வரல பயன்படுத்தலாம் தப்பில்லை. ஆனால் அந்த உணவு என்பது இந்த விரல்கள் நுனியில மட்டும்தான் இருக்கணுமே தவிர, சில பேர் அப்படியே போட்டு பிசைஞ்சு அதை கலகிலாம் ஆக்கி இப்படி போட்டு பிசைஞ்சு இப்படி போட்டு பிசைஞ்சு இது இப்படி சாப்பிடுறது சுண்ணத்தல்ல, இது சரீரத்திற்கு மாற்றமானது. முடிஞ்சா நீங்க சாப்பாட்டையே மூணு வரலால சாப்பிட்டீங்கன்னா, இல்ல அது மூணு வரலால என்ன சாப்பிட முடியும்னா உணவையும் மூணு வரலால சாப்பிடுங்க, அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுண்ணத்து. அதே மாதிரி ரசூலுல்லாஹி மூன்று விரலை கொண்டுதான் சாப்பிடுவார்கள். சாப்பிட்டு முடித்தவுடன் முழுமையாக தன்னுடைய கைகளை தூக்குவார்கள். சில பேர் பண்ணுவாங்க, சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்டா கை சுப்பதில் அசைக்கணும் வச்சு அப்படியே கொண்டு போய் கை கழுவுவாங்க. நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஃபாலோ பண்றதுல யாருக்கும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதாவது நம்ம கையை சில பேர் ஃபைசர் உடல போனா அந்த ஸ்பூன்ல அப்புறம் அந்த ஃபோர்க்கா ஃபோர்க் அந்த ஃபோர்க் வச்சு குத்தி குத்தி சாப்பிடுறது, அந்த ஸ்பூன் இதுதான் ஸ்டைல். அந்த ஃபோர்க்கை இதுக்கு முன்ன ஆயிரம் பேர் எச்சு வச்சு சாப்பிட்டுருப்பான். அந்த பொருளை சாப்பிடுறது ரொம்ப நாகரிகமா, நமக்கு மட்டுமே சொந்தமான இந்த விரல சாப்பிடுறது அநாகரிகமா? இந்த விரல்ல நம்ம மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படித்தானே? நம்ம வேற யாரும் சாப்பிடுவாங்களா? மிஞ்சி மிஞ்சி போனா மனைவி சாப்பிட்டுருப்பாங்க இந்த விரல்ல, எப்ப ஊட்டி விட்டா வேற யாரும் சாப்பிட்டுருப்பாங்களா? இப்படி நம்ம சொந்த விரலால சாப்பிடுறது ரொம்ப அநாகரிகமா? இதுக்கு முன்னாடி ஆயிரம் பேர் குஷ்ட நோய் சாப்பிட்டுருப்பான், தொத்து நோய் கொடுத்து சாப்பிட்டுருப்பான், எவன் இல்லாம சாப்பிட்டுருப்பான். அந்த போர்க்கை வச்சு ஸ்பூனை வச்சு சாப்பிடுறது ரொம்ப நாகரிகமா? இதுதான் இந்த கேடு கேட்ட நாகரிகம். அதனால விரலால் சாப்பிடுவது சுண்ணத்து. அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விரலை கொண்டு சாப்பிட்டுருக்காங்க, இது நபிசுல்லாஹு சுண்ணத்து. மூன்று விரலை சாப்பிட்டு முடிச்ச பிறகு நல்லா என்ன பண்ணுவாங்க, நபிசுல்லாஹு கையை சூப்புவாங்க. அதே மாதிரி சாப்பிட்ட பாத்திரத்தையும் நல்லா தொடர்ச்சி சாப்பிடுவாங்க. எந்த அளவு நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பல பேர் உட்கார்ந்து சாப்பிட்ட சபையிலே பெருமானா சொல்லலாம் எந்த இடத்துல சாப்பிட்டா நான் கண்டுபிடிச்சிருவேன், அந்த இடம் அவ்வளவு சுத்தமா இருக்கும், கீழே ஒரு பருக்க இருக்காது, அந்த இடம் ஒரு சின்ன சாப்பாட்டு ஒன்று மிச்சம் மிச்சம் ஒன்றும் கிடக்காது. ஆனா இன்னைக்கு என்னன்னு சொன்னா, நம்ம எவ்வளோ சாப்பிட்டு அப்படியே எச்சிலோட போட்டு போறது, அப்படியே ஸ்டைலா போட்டு போறது, பாதி சாப்பாடு வீண் விரையம் பண்ணிட்டு போறது, இதெல்லாம் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லுங்க. இதெல்லாம் வீண் விரையம், சின்ன பொருளை வீண் விரையம் செய்தாலும் அல்லாஹ் பதில் சொல்லி ஆகணும். எந்த அளவுக்கு நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய சாப்பிட்டு இருக்கும் பருக்கை கீழே விழுந்தாலும் கூட அந்த பருக்கை எது சாப்பிடுங்கள், ஏனென்றால் எந்த பருக்கையிலே பலக்கத்து இருக்கிறதோ அதைத்தான் சைத்தான் தட்டி விட்டுருவான். அதான் சைத்தா வந்து தட்டி விட்டுருவான். ஒவ்வொரு எந்த பருக்கையில பறக்கத்து உங்களுக்கு தெரியாது, அதனால கீழே விழுந்த பருக்கையும் எடுத்து சாப்பிடுங்க நினைச்சலாம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில சாப்பிடும் பொழுது மூன்று விரலால் சாப்பிட வேண்டும். மூன்று விரல்களையும் நல்ல முறையில சூப்பி சாப்பிடணும். அதே மாதிரி நரிசலா இருக்கலாம், அப்படி செய்யல சாஞ்சுக்கிட்டு சாப்பிடுறது, படுத்துக்கிட்டு சாப்பிடுறது. நரிசலா சொல்றாங்க, நான் சாய்ந்த நிலையிலோ அல்லது படுத்த நிலையில ஒருபோதும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த சாய்ந்த நிலையில படுத்த நிலையில சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில சமயங்கள உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட படுத்திருக்கும் பொழுது கூட உணவு சாப்பிடுங்க, நான் எழுந்திரிச்சு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படுப்பாங்க நரிசலா.